الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. وقال أيضا بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்வேன். மனிதன் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று உயர்தரமான சுவனத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிரெழுமையாக ஹஸரத் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள், இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பெருந்தனுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான முன்னானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானா. ஜும்மாவுக்கு வருகை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய வீட்டில் ஒரு பெரும் கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆத்திகாப்புடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றியையும் தோல்வியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏவல் விளக்கல்களை வைத்து நிர்ணயிக்கின்றான். மனிதன் பருவம் வயதை எட்டுவதிலிருந்து ஏவல்கள் அனைத்தையும் எடுத்து நடக்கணும், விளக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கட்டளையாக பிறப்பிக்கின்றான். அந்த கட்டளை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களையும் எடுத்து நடந்து தக்வாவின் பிரகாரம் அமைத்துக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறவுங்களுக்கும் அந்த அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் தக்வா என்பதனை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன், வசியத் செய்து கொள்கின்றேன். இந்த உலகம் ஒரு சோதனை பீடம். இதில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்று யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அதனை முடிவு செய்பவன் கியாமத்து நாளன்று அல்லாஹ். சில நேரம் நல்ல விடயங்களை செய்து கொண்டிருப்பார், தொழுது கொண்டிருப்பார், ஜகாத்தையும் கொடுத்து கொண்டிருப்பார், இன்னும் பல தான தர்மங்களையும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் வெற்றியாளர் என்று நம்மால் சொல்ல முடியாது. அவருடைய ஈமான் இஹ்லாஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரிசீலனை செய்கிறார். இன்னும் சிலர்கள் பெரிய இபாதத்துகள் செய்ய மாட்டார்கள் என்றாலும் கூட முற்றுமுழுதாக பாவத்தை விட்டும் விலகியிருப்பார்கள். இவர்களையும் எனக்கும் உங்களுக்கும் முடிவு செய்ய முடியாது, இவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் என்று எங்களுடைய முகமூடி கலைக்கப்படுறது கியாமத்து நாள் அன்றுதான். மிம்பர்ல இருக்கக்கூடிய நான் நாளம் வறுமையில் முகமூடி கலைக்கப்பட்டு என்னுடைய உண்மையான நிலைமையை அல்லாஹ் எல்லாருக்கும் மத்தியிலையும் காட்டப் போகிறான். அதே போன்று துனியாவில் சிற்சில சந்தர்ப்பங்களில் நல்ல விடயங்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய எங்களை உண்மையான முகமுடையவரா, இல்ல துனியாவில் இவர் நாடகம் நடித்தாரா என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாள மறுமையில தத்ரூபமாக காட்டப் போகிறான். அந்த கேவலத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்றால் புத்திசாலிகள் என்கிறதையும் குர்ஆனில் சொல்கிறான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான ஹதீஸ்களிலே உணர்த்தி இருக்கின்றார்கள். எங்களுக்கு நன்மையின் மீது ஆர்வம் வருகின்றது, அதில் இன்பம் காண்கிறோம் என்றால் ஓரளவு திருப்தி அடையலாம், எனக்கு ஈமான் இருக்குது. நன்மையில் ஆர்வம் கிடையாது, அதற்கு முன் ஆயத்தமும் இல்லை, நான் அதனுடைய விடயத்தில் சோம்பல் கொண்டவனாக இருக்கிறேன் என்றால் எங்களுக்கு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இடத்துல எந்த அந்தஸ்தை பெற்றிருக்கின்றேன்? இப்படியாப்பட்டவர்கள் தௌபா இஸ்திக்ஃபார்ல மிதமும் ஈடுபடணும். யாழ்லா நல்ல விடயங்களில் எனக்கு ஆசையும் ஆர்வத்தையும் தா என்று ரப்பு சுப்ஹானஹு வதஆலா இடத்துல கேட்க வேண்டும். நேரங்களை வீணாக கழிக்கிறதுலையும் பாவத்திலையும். இரவு நேரமெல்லாம் ரப்பு சுபஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தாமல் செத்த பிணங்களைப் போல தூங்குவதிலையும் கழிந்து கொண்டிருக்கின்றதா? இப்படியானவர்களும் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இரவுல தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்ற ஆயத்தை அமல் செய்ய முடியலையா? அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி இபாதத்துக்கு நேரம் காலங்களை ஒதுக்க முடியலையா? அதிகமாக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், சதகா போன்ற தான தர்மங்களில் ஈடுபடுங்கள், அல்லாஹ் அந்த நிலைமையை நீக்குவார் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய திக்ர் குறைவாக இருக்கின்றதோ அவருக்கு இபாதத்தில் இன்பம் இருக்க மாட்டார். யார் அல்லாஹ்வுடைய திக்ர்ல தன்னுடைய நாவை திளைக்க செய்வாரோ அவருக்கு அது ரப்புடைய எப்படியாக கொண்ட கட்டளையாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமானதாக ஆகிவிடும். அந்த நமூனாவாக திகழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அருமை தோழர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால எந்த ஒரு இன்பமும் இன்பமாக விளங்கவில்லை. உஹதுடைய கட்டம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். நீண்ட நாள் கிடைத்த ஒரு கொஞ்சம் கவலத்தை என்றாலும் மற்றவர்கள் அனைவரும் முன்னேறி போகின்றார்களே. அந்த உஹத்துடைய மலை அடிவாரத்திலிருந்து சுனத்தினுடைய தென்றல் எனக்கு வீசுது என்று அந்த எடுத்த கவலத்தையும் விட்டுவிட்டு மேலோங்கி செல்கின்றார். ரப்பு சுபஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை உயர வைக்க வேண்டும் என்று மூத்தாவுடைய யுத்தத்திலே சஹாபா பல நாட்கள் தன்னுடைய மைத்துனரிடத்திலிருந்து கிடைத்த ஒரு மாமிச துண்டு இதை சாப்பிடுவதற்கு எத்தனிக்கின்றார். சொல்கிறார், பல நாட்களுக்கு பின்னால் கிடைத்தது தானே, நஃப்சு அவருக்கு சொல்லுது சாப்பிட்டு விடு, ஆனாலும் இல்ல, உன்னுடைய எத்தனையோ தோழர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சுவனத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு ஷஹீதாகிக் கொண்டிருக்கிறார்கள், நீ இதனை சுவைப்பதா? எடுத்ததையும் தூக்கி எறிந்துவிட்டு முன்னேறி போகிறார். காரணம் என்ன? இவர்களுக்கு இந்த உலகம் நிரந்தரமற்றது, நாள மறுமைத்தான் நிரந்தரமானது என்ற உண்மையான நம்பிக்கை இருந்தது. இன்று வயோதிபம் அடைந்து நாளைக்கு கபருக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த சிந்தனை கிடையாது. வாலிப பருவத்தை அடைந்தவர்களுக்கும் இந்த சிந்தனை கிடையாது. இந்த சிந்தனை யாருக்கு வரும்? நிதமும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய ஞாபகத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு தான் வரும். ஜாலல்லைல வன்னஹார், இரவும் பகலும் உனக்கு எதற்காக? அது மாறி மாறி வரும் விந்தை என்ன? ஞாபகப்படுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் தான் இரவும் பகலும். ஆனா இரவு வாழ்ப்பனே எத்தனை உபச்சாரிகளோடு கதைப்பதில் உனக்கு கலந்து கொண்டிருக்குது. பகல் யுவதிகளே, உங்களுடைய நேரங்கள் என்னென்ன ஹராமான சிந்தனைகளில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது? வயதில் மூத்தவர்கள் புத்தியை அடைந்தவர்கள் என்று 40 வயது கொடுக்கப்பட்டவர்களே, நீங்களும் எந்த போக்கில் போய்கொண்டிருக்கிறீர்கள்? அவளம் அன்னிற்கும் மாயத்ததக்கர் மந்ததக்கர் வஜாக முன்னதீர். 40 வயதை அடைந்தவர்கள் அதனை தாண்டியவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இப்படி ஓர் அழைப்பை விடுக்கின்றான், ஒரு ஞாபகத்தை உருவாக்குகின்றான். அவளன்வான் இருக்கும், நான் உங்களுக்கு வாழ்க்கை தரும் இல்லையா, ஒரு வயதை தரும் இல்லையா? மாயத்ததக்கர் மந்ததக்கர், அதுல புத்தி பூர்த்தி அடைய வேண்டும். எதெல்லாம் நீங்க மறந்திருந்தீங்களோ அவைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தணும். எதுவரைக்கும் உதாசீனம் செய்தீர்களோ ரப்புடைய கட்டளைகளை இப்பொழுது அதன் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லும் ஓர் வயதுதான். அதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கம் ஒரு பைத்தியத்தில் கழிந்தது, அதற்கு முன்னால் நீங்கள் விளையாட்டிலே கழித்து விட்டீர்கள். இன்று சிறு பிள்ளைகளை பார்த்தால் எப்பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கை விளையாட்டில் கழிந்து கொண்டே இருக்குது. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, மகனே குர்ஆனை எடுத்து ஓதுங்க, மகனே படிங்க, புத்தகங்களை எடுங்க என்றாலும் அவருக்கு அந்த ஹேண்ட் போன் உடைய கேமை விட்டும் உம்மட வாப்பட அந்த கட்டளைக்கு செவமடிக்கிறதுக்கு உண்டான அறிவு இல்லை. ஏன் அது பழக்கப்படுத்தப்படவில்லை? இதன் காரணமாக அந்த சிறு பிராயம்
இந்த முறையில வீணாக கழிந்து கொண்டே போகின்றது, விளையாட்டில் கழிந்து போய்விடுகின்றது. ஒரு 15-18 வயது விளையாட்டில் கழித்து விடுகின்றான். 19-20-18 வயது வரும் பொழுது இவனுக்கு பருவம் அரும்புகிறது. இந்த நேரம் ஒரு பெண்ணின் மீது ஆசை ஆர்வம் உண்டாகின்றது. தன்னை அலங்கரித்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றான். எப்பொழுதும் ஸ்டைலாக இருக்க வேண்டும், விதவிதமான ஆடைகள் அணிய வேண்டும். என்னுடைய கேச அலங்காரம் கூட அது ஃபேஷனுக்கு ஏற்ப மாற வேண்டும் என்ற சிந்தனை. இதே சிந்தனையில அல்லாஹ்வை மறந்து இவன் 25-30 வயதை கழித்து விடுகின்றான். அதன் பின்னால் திருமணத்துக்குள்ளே வரக்கூடியவனும் பின்னால துனியாவுடைய மோகம் பிரித்து துனியாவுக்கென்று தன்னை அர்ப்பணித்து விடுகின்றான். இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கை செழிக்கும் அல்லது கசக்கும். இப்பொழுது 40 வயதை கடந்து விடுகின்றான். 40 வயதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒவ்வொரு பழுத்த முடியை அனுப்புகின்றான். இதைத்தான் குர்ஆன்லே சொல்கிறான், அவளும் வாம் இருக்கும் மாய ததக்கர் ஃபீஹி மன் ததக்கர் வஜாகும் நதீர், அது புத்தி பெறக்கூடிய வயது. உங்களுக்கு நதீர் வந்தார், அந்த நதீர் தான் உங்களுடைய தாடியிலையும் தலையிலையும் பழுக்கக்கூடிய முடி. இந்த ஒவ்வொரு முடியும் என்ன சொல்லுது, உனக்கு உடம்புடைய பலவீனம் கொஞ்சம் குறைந்து விட்டது. முந்தி போல உனக்கு நீண்ட நேரம் இப்பொழுது நின்று கொண்டிருக்க முடியாது, கால்கள் கடுக்கின்றது. முந்திய போல உனக்கு ஓடி ஆட முடியல. ஒரு 50 வயது எத்தியதும் எலும்புகள் அனைத்தும் பலவீனம் அடைந்து விடுகின்றது. இந்த பலவீனத்திலையும் துனியாவுடைய சுகங்களையும் இன்பங்களையும் பொடுப்போக்குகளையும் தான் அவன் காலங்கள் நேரங்களை கழிக்கிறானே தவிர, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்தித்து தன்னை ஓர் புனிதமானவனாக மாற்றிக்கொள்கிறானா என்று பார்த்தால் பலவீனமே தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்பொழுது அவன் கபருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறான். ஏமாற்றம் அவன் முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செய்தவனாக இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று போகின்றான். அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை விடுக்கின்றான், மறந்து விடாதீர்கள், இது உங்களை சோதனைக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இடம். இங்கே ஒவ்வொரு கட்டங்களிலும் எந்த முறையில நீங்கள் நாடகம் நடிக்கின்றீர்கள் என்பதனை நான் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றேன். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த காலத்தில் இருந்தவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், ذهب صف الدنيا وبقي قدرها فالموت اليوم تحفه لكل مسلم. இன்றைக்கு துனியாவுடைய தூய்மை துனியாவுடைய சுத்தம் அது போய்விட்டது, அந்த சுத்தம் காண முடியல. எல்லா விடயத்திலையும் அழுக்குகளும் நஜிசுகளும் அசிங்கங்களும் கலக்கங்களும் தான் எஞ்சியிருக்கின்றது. பல்மௌத்துள்ளவும் தொன்பத்தொன்றுக்குள்ளில் முஸ்லிம் ஒரு வாலிபனை நல்லவன் என்று மதிக்க முடியல, வயோதிபனையும் சிறந்தவன் என்று கூற முடியல. இன்று தூய்மையானவர்களை காணும் என்று நல்ல காலம் என்றல்லா உடைய ரசூல் நன்மாராயன் சொல்லப்பட்டவர்களை பார்த்து இவர்கள் அப்படி சொல்கின்றார்கள் என்றால் என்னை உங்களையும் பார்த்தால் முஸ்லிம்கள் என்று சொல்வார்களா என்பதும் சந்தேகமாக இருக்குது. காரணம், நாங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்களாக வாழ்வதற்கு போன்று சில திட்டங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை அதற்குள்ள சம்பூர்ணமாக மறந்துவிட்டோம். வியாபாரம் செய்யும் வியாபாரிக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவது கிடையாது. வீடு கட்டக்கூடியவருக்கு அங்க பள்ளியில் அசான் ஒலிக்குது என்றாலும் இவர் தன்னுடைய வீட்டின் சுவர்களையும் அவர் அமைத்த லக்ஷரி விடயங்களையும் பார்த்து பூரிப்பு அடைந்து கொண்டிருக்கிறார். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா என்னை அழைக்கிறானே என்ற சிந்தனை வருவது கிடையாது. இப்படி பார்த்தால் அனைத்திலையுமே ஏமாறி கிடக்கின்றீர்கள். இதுவரைக்கும் இந்த ஏமாற்றம் துன்யா வெறுமனே துனியாவுடைய வெளிரங்கத்தை தான் அறிந்திருக்கின்றீர்கள். வெகுமனில் ஆகிறதே உங்காஃபிலூன் நாளை வறுமையை விட்டும் சம்பூர்ணமாக மறதியில் மூழ்கிவிட்டீர்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன ஹாதிஹி தார் தாருத் தவா லா தாருல் இஸ்திவா, இந்த துன்யா இது வெகு சீக்கிரம் சென்றுவிடக்கூடியது, லா தாருல் இஸ்திவா நிரந்தரமானது அல்ல. மன்சிலு தரஹ் இது கவலைகள் நிறைந்த வீடு, வலா மன்சிலு ஃபரஹ் இது சந்தோஷத்தை கொடுக்கும் வீடு அல்ல. இங்க சந்தோஷத்தில் தொடர்ந்து இருந்தவர் யாரையும் காண முடியல. இங்க சந்தோஷமும் கவலையும் துக்கமும் சுமைகளும் மாறி மாறி வரும். அல்லாஹ் லக்கத் கலத்தனல் இன்சான ஃபி கபத், மனிதனை நான் கஷ்டத்தில் படைத்திருக்கின்றேன். அவன் பிறக்கும் பொழுது தாய்க்கு கஷ்டம், பிறந்ததன் பின்னால் அவனுடைய சாப்பாடை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்பாடு செய்துவிட்ட பாதையை துண்டித்து விடுகின்றான், அட ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ் வேறு இரு பாதைகளை தாயினுடைய மார்பு என்ற வழியிலே அவனுக்கு சாப்பாடை ஏற்பாடு செய்கின்றான். சில கணங்களில் அந்த பிள்ளை தாயின் மார்பிலே பால் அழுந்துகிறது, வயிறு நிரம்புவது கிடையாது. என்றாலும் அந்த பிள்ளை அதன் பக்கம் சாட்டப்படுகிறது. அதே போலத்தான் இந்த துன்யாவும் வெறுமனே நீங்கள் பசி வரும் பொழுது பிள்ளை தாயினுடைய மார்பின் பக்கம் ஒதுங்குவதை போல ஒதுங்குகின்றீர்கள். என்றாலும் அந்த பசி தீர மாட்டாது. வெகு சீக்கிரம் பிள்ளைக்கு பால் குடி மறக்கடிக்கப்பட்டதை போல உங்களுக்கும் இந்த துனியாவுடைய சுவையும் அதனுடைய பால் குடியும் மறக்கடிக்கப்பட்டுவிடும். வஹ்தரு வஹ்தரு, தவிர்ந்து கொள்ளுங்கள். இதனுடைய பால் குடி மறக்கடிக்கப்படும் அந்த நேரம் பயங்கரமானது. இதனுடைய இன்பம் அது கொஞ்சம் பிள்ளை போய் தாயின் மார்பை அணுகுவதை போல நீங்களும் அணுகி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சம்பூர்ணமாக மறந்து விடாதீர்கள். வயிறு நிறையாத நிலைமையில தான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விடுவீர்கள். அந்த பால் குடி மறக்கடிக்கப்படக்கூடிய நேரம் தான் மௌத்துடைய நேரம். அதற்கு முன்னால் நல்ல விடயங்களே முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனின் ஊடாக எச்சரிக்கை விடுக்கிறதோடு சொல்கிறான், ஒவ்வொரு கட்டமும் இந்த துன்யா கஷ்டமானது தான். இப்பொழுது வாழ்க்கை அடைந்து வாழ்க்கத்தை அடைகின்றான், அதன் பின்னால் வயோதிப்பும், மரணத்தினுடைய நேரம் அவனால் தாங்க முடியாத பயங்கரமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். அந்த நேரம் நாவு பேச வர மாட்டாது, உள்ளங்கள் அதுக்குள்ளே சிந்தனைகள் இறுகி கொண்டிருக்கும். எனக்கு என்ன நடக்கின்றது என்பதை சக்கராத்துல அவனுக்கு சொல்வதற்கு நாவு எழமாட்டாது. இதே நிலைமையில இவன் துனியாவிலிருந்து பிரிக்கப்படுகின்றான். அப்பொழுது தான் அகப்பார்வைகள் திறக்கப்படுகின்றது. அந்த நேரம் இவனுக்கு கிடைக்கும் புத்தியினால் எந்த பிரயோஜனமும் ஏற்பட மாட்டாது என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆயத்துகளின் ஊடாக எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். எனவே இது தாருத்தவா லாதாருல் இஸ்திவா, வெகு சீக்கிரம் நீங்கிவிடக்கூடியது, நிரந்தரமற்றது, மன்சிலு தர கவலைக்குரியது, லா மன்சிலு ஃபர சந்தோஷத்துக்குரியது அல்ல. ஃபமன் அரஃபஹா, யார் இந்த அறிவை பெறுவார்களோ, இந்த துனியா இப்படியான விஷயங்களை உள்ளடக்கியது தான் என்ற அறிவை யார் பெறுவார்களோ, எந்த சந்தோஷம் எந்த துனியாவுடைய வளங்களை கொண்டும் ஆனந்தம் அடைய மாட்டார். வளம் யர்சுன்லிஷகா, துனியால எதுவும் தப்பி போவது குறித்து கவலைப்படவும் மாட்டார். ஏன், அவருக்கு அறிவிருக்குது இது மாறி மாறி இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடியது, எதுவும் நிரந்தரமற்றது. நிரந்தரமான ஒன்றின் பக்கம் அல்லாஹ் என்னை அழைக்கிறான். நான் அந்த பாதையில முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்துல வந்தால் என்ன, போனால் என்ன, அல்லாஹ் தந்தால் என்ன, பறித்தால் என்ன, நான் இருக்கிறேன் அவனை ஈமான் கொண்ட நிலைமையில என்பதற்கேற்ப ஹஜரத் ரசூலுல்லாஹும் சொன்னாங்க, அஜபன் அம்ரில் முஃமின், ஒரு முஃமின் உடைய விடயம் அனைத்தும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய அவனுக்கு நேரக்கூடிய அனைத்து விடயங்களும் கைரே தவிர அதுல ஷர் கிடையாது, நலனே தவிர கெடுதி கிடையாது. விளங்கப்படுத்தினார்கள், இன் அசாபத்ஹு கைரன், இன் அசாபத்ஹு ஷர்ரா ஃபஷக்கர ஃபஹுவ கைருல் லஹு, அவனுக்கு ஏதேனும் நல்ல விடயங்கள் வந்து சேரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், ஃபஹைருல் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாகவே அமைந்து விடுகிறது. அல்லாஹ் தரும் பொழுது நன்றியை மறக்கிறாயா, உனக்கு அதில் எந்த விதமான நலவும் கிடையாது. வைன் அஸ்வாபஹு ஷர்ரா லர்ரா, அவனுக்கு ஏதேனும் கெடுதிகள் தீங்குகள் நோய்கள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் பொருள் பற்றாக்குறைகள் மற்றும் உண்டான பல ரீதியில செய்த முயற்சிகள்ல இவனுக்கு தோல்வி ஏற்படுகின்றதா, பொறுமையை கையாளுகின்றான், அதுவும் அவனுக்கு சிறந்தது என்றார்கள். எப்பொழுது நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் பொறுமையை கையாளக்கூடியவனாகவும் இருக்கின்றானோ அவன் உண்மையிலே முமின் என்ற தன்மையை தன்னிடத்திலே அல்ல உள்ளடக்கிக் கொண்டவன். எல்லா நிலைமைகளும் அவனுக்கு கயிர் தான், கெடுதியே கிடையாது என்றார்கள். அப்படி இல்லாத நிலைமையில நீ மோசமானவனாக இருக்கிறாய், துன்யா எல்லா வனப்புகளுடனும் உன்னிடத்திலே சேர்ந்து விடுகின்றது, தலைமைத்துவத்திலையும் குறைபாடு இல்லை, மக்கள் உன்னிடத்தில் ஆலோசனை கேட்பதிலையும் குறைபாடு இல்லை, உன்னுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் வழிபடுவதிலையும் எந்த குறையும் இல்லை. ஆனா ரப்போடு உனக்கு தொடர்பு இல்லைடா, இந்த நலவை நீ நலவென்று விளங்கக்கூடாது. ஹஜரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 17 வருடங்கள் கடுமையான நோயினால் பீடிக்கப்பட்டார்கள். நபிமார்களுக்கு பயங்கரமான நோய்கள், கடும் நோய்கள் வருவது இல்லை, அது எங்களுடைய அகீதா, அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் இருக்கிறோம். சிறிய நோய்கள் தான் நபிமார்களுக்கு வரும், ஒரு தலைவலி, வயிற்று வலி, இது போன்ற நோய்கள் வந்தாலும் கூட, தடுமல் இது போன்றதில் பீடிக்கப்பட்டாலும், குஷ்டம் போன்ற பெரும் நோய்கள் நபிமார்களுக்கு வருவதில்லை. இதுக்கு மாற்றமாக பெரிய நோய்கள் வரும் என்று ஒருத்தன் நினைத்தாலே அவன் அகீதாவில் மோசமானிடுவான். அவன் மூமின் இல்ல, அவன் முஸ்லிமும் இல்ல, அவன் காஃபிராக ஆயிடுவான். காரணம் என்ன? அவர்களுக்கு ஹஃபீஃபுல் மரம், சின்ன நோய்கள் தான் வருமே தவிர பெரிய நோய் வரமாட்டாது. அய்யூப் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு வந்தது அது சோதனைக்குரிய நோய், அது ஷைத்தான் சவாலிட்டான், நான் அய்யூபை வலிக்கெடுக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், அவனிடத்து அவர்களிடத்தில் உனக்கு போக முடியாது, நான் போக வேண்டும், எனக்கு வரம் வேண்டும். அல்லாஹ் சரி முயற்சி செய்து பார் என்றான். வந்தான் சூனியக்காரனுடைய உருவத்திலே, அவருடைய மூக்கிலே ஊதினான். அந்த சூனியம் முழு உடம்பிலையும் பரவிவிட்டது. சூனியத்துக்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையாங்கிறது வேற கதை, அதற்கு தாராளமாக ஆதாரம் இருக்குது. சூனியம் என்று உண்டு உண்டு, அது செஞ்சா படத்தான் செய்யும், ஆனா உண்மையான மூமினுக்கு அது பட மாட்டாது, அவர் அதற்குரிய பாதுகாவல் செய்து கொள்வார் என்றால். அதற்குரிய பாதுகாவல் என்ன? காலையில மூன்று விடுத்தம், சுபகுக்கு பின்னால கொல் சூறாக்களை ஓதுகின்றார். 3, 3, 3, 9 விடுத்தம், அந்த 3 சூறாக்களையும் ஓதுகின்றார். அதன் பின்னால ஒவ்வொரு தொழிலுடைய நேரத்திலையும் ஒவ்வொரு விடுத்தம் 3 சூறாக்களை ஓதுகிறார். மீண்டும் மக்ரிபில 3 விடுத்தம் ஓதி கொள்றவருக்கு எந்த சூனியமும் படாது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபி இப்னு ஆசம் என்பவன் தன்னுடைய மகள்மார்களோட சேர்ந்து சூனியம் செய்தான். அந்த சூனியத்தை அல்லாஹ் பட வைத்தான், பட வைத்து அதற்கு ஆவணையும் சொல்லி காட்டினான். அந்த மாவுவிதத்தை என்ற குலவுது ரப்பில் ஃபலக், குலவுது ரப்பின் நாஸ், இவைகளை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவாரணம் தேடுங்கள் என்று சொன்னதற்கேற்ப நாங்களும் அதனை ஓதிக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கும் அது அணுக மாட்டாது. மாற்றமாக இந்த ஷைத்தானுடைய சூனியம் அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பழித்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களுக்கு மாபெரும் பயங்கரமான வியாதி ஏற்பட்டது. இறுதியிலே மக்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள், காட்டு வழியிலே விடப்பட்டார்கள், மனைவிமார்கள் பிரிந்து விட்டார்கள், இருந்த சொத்து செல்வங்கள் பறிக்கப்பட்டது. என்றாலும் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை ஒரு போதுமே, ஒரு நொடி பொழுதுமே அவர்களை விட்டு மகளாமலே இருந்து கொண்டிருந்தது. ஷைத்தான் இறுதியில தோல்வி அடைந்தான். அவர்களுடைய அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்கள் கூட வந்து சொன்னார்கள், நீ ஒரு நபியா என்பது எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, இந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டுள்ளீரே, இது அல்லாஹ்வுக்கு தாங்க முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். சொன்னார், போங்க ஜிப்ரீல், சொல்லுங்க அய்யூபுக்கு அவருடைய பாதத்தை பூமியிலே அடிக்குமாறு. அப்படியே பூமியில பாதம் அடிக்கப்பட்டது. அங்கே 2 ஊற்றுக்கண்கள் வெளியாகி வந்தது. இந்த நீர் குடிப்பதற்கும் குளிக்கிறதுக்கும் உண்டானது. ஹாதா பாரிதுன் வஷராப், குடிங்க. ஹாதா முகத்து சொல்லுன் பாரிதுன் வஷராப், இதுல குடிங்க குளிங்க என்று சொன்னதற்கேற்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊற்றிலிருந்து குளித்தார்கள், அடுத்த ஊற்றிலிருந்து தண்ணீரை குடித்தார்கள். இது குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்துகளின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நோய் சம்பூர்ணமாக நீங்கிவிட்டது, நோய் சம்பூர்ணமாக நீங்கிவிட்டது. சொல்ல வருவது என்ன? சோதிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோசமானவர்களை மட்டும் தேர்ந்தெடுப்பதல்ல, மாற்றமாக சோதிப்பதற்கு நல்லவர்களையும் தேர்ந்தெடுப்பான். இப்பொழுது சிலருக்கு அல்லாஹ் மாறு செய்யும் பொழுதும் துனியாவுடைய வளங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். நல்லவர்கள் சில நேரம் பார்த்து நினைப்பார்கள், மாறு செய்பவர்களுக்கு கிடைக்கின்றது. இன்று காபிர்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான், நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களுடைய வீடுகளை கூட தங்க முகடுகளாக ஆக்குவேன், சூரத்து ஜஹருஃபுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்றாலும் நீங்கள் அகீதாவுல ஃபெயிலியர் ஆகி விடுவீங்க, நீங்களும் காஃபிர்களாக மாறிவிடுவீங்க என்பதற்காக வேண்டித்தான் நான் அந்த அளவு கொடுக்காமல் இருக்கின்றேன். அவங்களுக்கு தராமல் ஏன் அவர்களுக்கு கொடுக்கின்றேன்? இந்த துன்யா நாளும் வறுமையோடு ஒப்பிடும் பொழுது எந்த ஒரு பொறுமதியும் அற்றது. அதனால தான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். இப்போது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்லவர், சோதிக்கப்பட்டார், சோதனையில வெற்றி பெற்றார். அவர் சோதனையும் பொழுதும் ஒரு கணமேனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறக்கவே இல்லை. ஷைத்தான் மறக்கடிக்க வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபட்டு இறுதியிலே கை கூடாமல் நிராசையை அடைந்தான். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் மருத்துவைகள் அனைத்தையும் கொடுத்தான். ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு அமர்ந்திருக்கின்றார்கள் வீட்டினுடைய முற்றத்திலே. ஹதீஸில் வருகின்றது, வானத்தில் இருந்து தங்க வெட்டுக்கிளிகள் பொழிந்தது. தங்க வெட்டுக்கிளி அவசரமாக மனைவியோட சேர்ந்து அதனை மடியிலே எடுத்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை யாரும் எடுத்துருவார்களோ என்ற அளவுக்கு அச்சம் கொண்டவரை போல அவசரம் அவசரமாக புறக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் வயிறு அறிவித்து கேட்டான், அம்மா ஷபேத்தையா அய்யூப், அய்யூப் உங்களுடைய வயிறு நிரம்பலையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யல்லா நீ எனக்கு எவ்வளவோ தந்திருக்கிறாய், அவர்களை போன்ற ஒரு செல்வந்தன் நபிமார்கள் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான், அதன் பின்னால அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அளவுக்கு பெரும் செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு வானத்திலிருந்து தங்க வெட்டுக்கிளிகளை கூட பொழிய வைத்தான். இப்ப வெட்டுக்கிளி உயிர் உள்ளதா இல்லையா என்கிறது அது வேறு விஷயம். அது தங்கம் என்று சொன்னா உயிர் இல்லாமத்தான் இருக்கணும். அது ஒரு பொக்கிஷமாக அவர்களுக்கு பொழியுது. அந்த வெட்டுக்கிளியுடைய வடிவத்துல வெட்டுக்கிளி எப்படிப்பட்டது? அது பரக்கத்துக்குரியது. சொன்னார்கள் ஹஸரத் உமர் அவங்க, வெட்டுக்கிளிகள் இல்லாமல் போனால் கியாமத்தை எதிர்பாருங்கள். அந்த அடிப்படையில தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு சஹாபியை அனுப்பினார்கள், போங்க பேசிய ஷாமுடைய திசையில வெட்டுக்கிளிகள் இருக்கிறதா? இன்னும் சிலர்கள் அனுப்பினாங்க வேறு திசைக்கு, உலகத்தினுடைய நாலா புறங்களுக்கும் வெட்டுக்கிளிகளை தேடி வருமாறு அனுப்பினார்கள். ஷாமுடைய திசைக்கு சென்ற ஒரு சஹாபி கையளவு எடுத்துக்கொண்டு வந்து சொன்னார். அப்பொழுது தான் எனக்கு நிம்மதி என்று பெருமூச்சு விட்டார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. காரணம், இந்த வெட்டுக்கிளிகள் இல்லாமல் போகும் பொழுது கியாமத் உருவாகும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அது பரக்கத்துக்குரியது. அது அதனுடைய செத்தது கூட ஹலால், செத்த மாமிசங்கள் சம்பூர்ணமாக ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பட்டியல சொல்லி காட்டும் பொழுது முதலாவது சொல்றது மைத்தத், அது ஆடு மாடு ஒட்டகைகள் சாப்பிடப்படக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும் சரி, செத்தவைகள் அனைத்தும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது என்றாலும் இல்ல சமக்க வல் ஜராத், அந்த மீனையும் வெட்டுக்கிளியையும் தவிர மீனும் வெட்டுக்கிளியும் அது செத்தது கூட ஹலால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களின் கூட எல்லா மைத்த சாடகைகளும் ஹராம், மீனும் வெட்டுக்கிளியும் தவிர என்கிறத எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த மீனிலையும் வெட்டுக்கிளையும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தங்க வெட்டுக்கிளியை பொழிய வைத்தான். ஒரு மனிதன் அல்லாஹ் சோதனைக்கு பின்னால பொறிந்து கொள்ளும் பொழுது ஆகும் சிறந்தது, செத்தாலும் ஹலால் என்று சொல்லப்படக்கூடியதை அடையாளமாக காட்டுவதற்காக வேண்டித்தான் அந்த தங்க வெட்டுக்கிளிகளை வானத்திலிருந்து பொழிய வைத்தான். இவர்கள் இப்பொழுது மடியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கேட்டார், அம்மா ஷபியத்தை ஆயூ, ஐயோ இவ்வளவு எல்லாம் தந்திருக்கிறேன், இன்னும் வயிறு நிரம்பலையா? அவர்கள் சொன்ன பதில், யல்லா நீ என்னை பொறிந்து கொண்டிருக்கும் நிலைமையிலே தருகின்றாய், நான் எடுக்கிறேன், என் வயிறு எப்படி நிரம்பும், எப்படி நிரம்பும், சுப தொழிலை நிறைவேற்றினோமா, அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குள்ள வந்துட்டோம். யார் அந்த மனிதனை நோவிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களிடத்துல பழி வாங்குவார், அல்லாஹ் அவர்களை முகம் குப்புற இழுத்து நரகத்துல போட்டுடுவார். யாரு சுபனுடைய தொழிலை ஆண்கள் இமாம் ஜமாத்தை பால் படுத்திக் கொண்டு துனியாவுடைய விவகாரங்களில் ஈடுபடுறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. யாரு அவர்களோட வாதிக்கின்றார்களோ அந்த விவாதத்தின் பொழுது அந்த மனிதனை அல்லாஹ் தோல்வியுற செய்வான், அவர்களை அல்லாஹ் பொறுப்பில் எடுக்க மாட்டான். போகும் இடமெல்லாம் அவர்களுக்கு கேவலம் காத்துக் கொண்டிருக்குது, ஆக பெரிய கேவலம். நாளை மறுமையில அல்லாஹ் அவர்களை நரகவாதிகளாக ஆக்கிடுவான். இந்த அடிப்படையில நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வீணடித்துக் கொண்டு முயற்சி செய்யும் பொழுது துனியா கிடைக்கிறதா? திருப்தி அடையாதீங்க. அல்லாஹ் உங்களை பிடிக்கிறதுக்கு தாரான், காபிர்களுக்கு உணவு கொடுக்கிறதை போல தாரான். கிளிக்கும் சாப்பாடு கொடுப்போம், எலிக்கும் சாப்பாடு கொடுப்போம். கிளிக்கு சாப்பாடு கொடுக்கிறது வாழ வைக்கிறதுக்கு, எலிக்கு சாப்பாடு கொடுக்கிறது சாவடிக்கிறதுக்கு. கிளியை பராமரிக்கும் எஜமான் சந்தோஷத்தோட திருப்தியோட கூட்டு வாழ்க்கையை தஞ்சமாக்கி அவ்வப்பொழுது கொச்சிக்காயும் கொடுக்கிறார். சாப்பிடும் கிளிக்கு எரிச்சலாக இருக்குது. அதே மாதிரி நீ மூமினா, உனக்கு நான் எல்லைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். கூட்டு வாழ்க்கையை போன்று துனியாவில் ஹராம் ஹலால் என்ற ஒரு லிமிட் உண்டு பண்ணிருக்கிறேன், அதை நீ தாண்ட கூடாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். கொச்சிக்கா கொடித்து எரிச்சலை உண்டாக்குறது போல அவ்வப்பொழுது நோயும் கடன் தொல்லைகளும் பிரச்சனைகளும் மூமினுக்கு வந்து கொண்டே இருக்குது. என்றாலும் அவன் ஹராத்துல கைய வைக்கல. அந்த கிளி எப்படி கூட்டை தாண்டி போகவில்லையோ, எஜமான் கொடுக்கிற சாப்பாடோட தன்னை அது போதுமாக்கிக் கொள்கின்றதோ, அதே மாதிரி உண்மையான மூமின் வாழ்வானையானால் அல்லாஹ் திருப்தியோட சாப்பாடு கொடுக்கிறான் அவனுக்கு. நாள மறுமையில எல்லை இல்லாத மனோரம்யமானதை கொடுப்பதற்காக எலி இருக்குது. இப்பொழுது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்ல, எல்லா இடத்திலையும் நுழையலாம், எந்த நஜிசிலையும் வாய் போடலாம், எவ்வளவு பொறுமதியானதையும் அரிக்கலாம். அதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. வாசமான கருவாடு துண்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது எலி கத்திரியில. இப்பொழுது என்னை போல சிறந்தவர், கண்ணியமானவர், துனியாவில் வளம் கொடுக்கப்பட்டவர் யார் இருக்க முடியும் என்ற இருமாப்போடு எலியை போல அணைந்து திரியக்கூடியவர்களும் எங்கள இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்பொழுது அந்த வாசத்துக்கு மயங்கியது சாப்பிட்டு விடுகின்றதோ, எலி கத்திரிக்கு அகப்பட்டு விடுகின்றது. சில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேட்களை வைத்திருக்கின்றான். அந்த எம போடப்பட்டிருக்கிறது, அது பெண்களுடைய ரீதியாக என்ன ஆனந்தப்படுத்துகின்றது என்ற சந்தோஷம் இவனுக்கு ஏற்படலாம். விபச்சாரத்துல குதூகலம் அடையலாம், இல்ல சூதுல மூழ்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இவன் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் என்ன உனக்கு எலிக்கு போல தரக்கூடிய அம, இதுல நீ திருப்தி அடையாதே. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து கொண்டு உனக்கு கிடைக்குதா? அல்லாஹ் அதிருப்தியோடு தாரான். எப்படி எலிக்கு அந்த நஞ்சு வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல இன்றைக்கு நானும் நீங்களும் எலியா கிளியா என்கிறத கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கலாம். இன்றைக்கு சுபகு தொழாத நான் நீங்க கிளி அல்ல எலிதான். எலியாக இருக்கின்ற நிலைமையில நானும் நீங்களும் அனுபவிக்கும் வீடு அது நஞ்சு, அதுல எந்த விதமான நலன் வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய திலாவத் இல்லாம இன்றைக்கு நானும் நீங்களும் அனுபவிக்கக்கூடிய துனியாவுடைய இன்பங்கள் அனைத்துமே அந்த எலிக்கு போடப்பட்ட நஞ்சை போல. ஒன்றும் இல்லையா, அணிவதற்கு ஆடை இல்லையா, இருக்கும் வீதி குடிசையா? என்றாலும் ரப்பு என்னுடைய உங்களுடைய திருப்தியா? அல்லாஹ் கிளிக்கு போல உணவு தருகிறான் என்றாலும் ஆனந்தத்தோடு திருப்தியோடு சந்தோஷத்தோடு தருகின்றான். அந்த சந்தோஷத்தினுடைய இறுதி முடிவு கண்ணியமான அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்கும், உயர்தரமான சுவனமாக இருக்கும். அதன் பக்கம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைக்கிறான். சகோதரர்களே, இன்றைக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்குது. இது என்னுடைய நபியின் சுன்னத் என்று எடுத்து நடக்கூடியவங்களை காணல. ஏதோ ஒரு முறையில விஷயங்கள் நடந்தாலும் கூட அது ரசூலுல்லாஹி சுன்னத்தே என்ற நீயத்து கூட அவர்களுக்கு கிடையாது. இந்த நிலைமை எங்கள்கிட்ட இருந்து மாறணும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் குர்ஆனுடைய வாழ்க்கைங்கிறத சீரான முறையில் விளங்கணும். எங்களுடைய சிறிய பிள்ளைகள்ல இருந்து சமூகத்தை திருத்தணும். சமூகம் திருத்தப்படுத்துறதுக்கு சமூக ரீதியாக எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. என்றாலும் வீட்டுக்குள்ள அதற்குரிய ஏற்பாடு இல்லாததின் காரணமாக அந்த சமூகத்தினுடைய பொதுவான முயற்சிகளும் காணல் நீராக வீணானதாக மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் தான் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு குரானை ஓதி முடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்றைய காலத்து வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய இபாதத்துகள் எப்படி இருந்தது, பள்ளியோட தொடர்புள்ள வாலிபருக்கு நாளை மறுமையில சூனத்தினுடைய நிழல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு அவனுடைய தொடர்பு வெறுமனே இந்த சோசியல் மீடியாக்கள் உலக வியாபிய ரீதியில பரவி கொண்டிருக்குது, சிந்தனைகள் நாசமாகிக் கொண்டிருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவிகளோட அறிமுகம் உண்டாகிக் கொண்டிருக்குது, விபச்சாரர்கள் விபச்சாரர்களோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. இதே நிலைமையில உயிரை துறந்தவர்கள் எத்தனை பேர் ஹராமான காட்சிகளை பார்த்துக்கொண்டே அவருடைய உயிர் போனவர்கள் எத்தனை பேர். கெடிவானவர்களே, சிந்தனை செஞ்சு பாருங்க. எனவே யாரும் எதை வைத்தியும் திருப்தி அடைய முடியாது, அது ரப்பு சுபஹானஹு தஆலாவுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும். அந்த திருப்திக்கு நானும் நீங்களும் உள்ளாக வேண்டும். அத்துடனே எங்களுடைய நடந்து முடிந்த தேர்தலுடைய விடயத்தில் நாங்கள் யாருமே சந்தோஷம் அடைய முடியாது. அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நிலைமைகளை மாற்றி மாற்றி ஏற்படுத்துவான், அதுல எப்படி நன்றி செலுத்துறீங்க என்கிறதையும் பார்ப்பான். நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட்டா உங்களுக்கு எது சாதகமாக இருந்ததோ அதை மீண்டும் பாதகமாக அமைப்பதற்கு போதுமானவன் யாரை சாதகம் என்று நினைத்தோமோ அவர்களுக்குள்ளிருந்தே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா விஷமங்களை ஏற்படுத்துவான் என்கிறதையும் உங்களுடைய அமால்களை வைத்து முடிவு செய்கிறான். அந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமாலுக்கும் உம்மாலுக்கும் உங்களுடைய நல்ல அமல்கள் தான் உங்களுடைய அதிகாரிகள். நல்ல அமல்கள் குறைந்து கொண்டு போகுமா, பாவங்கள் கூடிக்கொண்டு போகுமா, நாங்கள் உங்களுக்கு சாட்டி விடுவோம். பயங்கரமான கொடும் கோளர்களை குலூபுல் முலூகி ஃபீ யதி, அனைத்து அதிகாரிகளுடைய உள்ளங்களும் என்னுடைய கையில் இருக்கின்றது. என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபட்டா அவர்களுடைய அரசர்கள் அதிகாரிகளுடைய உள்ளங்களை சாதகமாக அவர்களுடைய அனைத்துக்கும் அமைத்துக் கொள்ளக்கூடிய முறையில நான் திருப்புவேன் என்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹதீஸை குதிசிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே எந்த விடயம் வந்தாலும் மூமினாக இருக்கும் நிலைமையில நமக்கு நலவு தான். அந்த ஈமான் இல்லாத கட்டத்தில் அமால்கள் பலகீனமாக இருக்கும் பொழுது, பாவங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆட்சி செய்தாலும் கூட கெடுதித்தான் என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஜிப்ரீல் வந்து கொண்டு தான் இருந்தார், ரசூலுல்லாவும் முன்னுக்கு இருந்து கொண்டு தான் இருந்தாங்க. ஒரு கூட்டம் அபூ ஜஹல் போன்றவர்கள் நரகம் போகலையா? அதனால கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உண்மையான புத்திசாலிகளாக எங்கள் அனைவரையும் மாற்றி அருள்புரிவானாக, நம் அனைவருடைய பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி அருள்புரிவானாக, உண்மையான மூமின்களாக வாழ்ந்து அதே ஈமானோடு மரணிக்கிறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்று உபதேசங்கள் குர்ஆன் ஹதீஸ்கள் சீராக உள்ளத்தை தொடாத காலம், அது நன்மைகள் இதயங்கள் சீர்கெட்டு கொண்டு போகக்கூடிய காலம், நல்ல இதயங்களை காண முடியாத காலத்துல யாழ்லா உன்னுடைய குர்ஆனினுடைய போதனைகள் எங்களுடைய உள்ளங்களை ஆள பதிய செய்வாயாக. நபியின் அழகான வழிமுறைகள் எங்களுடைய உள்ளங்களை திருப்பி உடல் உறுப்புகளின் மூலமாக அவைகளை எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. துனியாவ தீன் இன்று ஒரு சடங்காக ஆகிக்கொண்டு இருக்கும் நிலைமையில எங்களை அதனுடைய நிலைமைக்கு ஆளாக்கி விடாது. அது எப்பொழுதும் புத்துணர்வு பெற்றதாக நம்மிலே ஆக்கி அருள் புரிவானாக. துவாக்களை கபூல் செய்வானாக. நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பொருந்தி கொண்டு செய்த தீமைகளையும் நன்மைகளாக திருப்பி விடுவானாக. எல்லா நிலைமைகளிலும் எங்களுக்கு யாழ் அவனுடைய உதவிகளை செய்து அனுப்புவாயாக. நம் அனைவருக்கும் உன்னை பொருத்தம் தருவாயாக. இறுதி முடிவை மங்களமாக ஆக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.